சூரியனாக்கினாய் தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொளார் நானும் அங்கனே உடைய நாதனே. நம பார்வதி பதையே மகாதேவ. சிவனை செல்வர்களே, இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சிந்தனை வேண்டும் என்று சில அன்பர்கள் விரும்பின காரணத்தினால் அடிக்கடி நான் உங்க ஊருக்கு வர்றேன், அடிக்கடி என் பேச்ச கேட்கறீங்க. ஆனால் இன்றைக்கு மூன்று கண்கள் என்கின்ற ஒரு தலைப்பு, அந்த மூன்று கண்களின் வழிய வாயிலாக சிவபெருமானுடைய பெருமையை, பொதுவாக சிவபெருமானுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்பது அடியாருடைய வேண்டுகோள். சிவபெருமானுடைய பெருமையை நாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் மூன்று கண்களை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். சிவபெருமானுக்கு எப்படி மூன்று கண்கள் இருக்கின்றனவோ, சிவபெருமானுக்கு மூன்று கண், திரிலோசனன் என்பது அவருடைய பெயர், மூன்று கண்களை உடையவர். அது ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன், இன்னொன்று அக்னின்னு சொல்வாங்க. அதே போல சிவபெருமானுடைய பெருமையை உணர்கின்ற நமக்கும் மூன்று கண்கள் வேண்டும். நமக்கு என்னென்ன கண்ணெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டா, சாத்திரங்கள், தோத்திரங்கள், புராணங்கள். இந்த மூன்று கண்கள் தெளிவாக இருந்தால்தான் சிவபெருமானுடைய பெருமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். சாத்திரங்களை ஓதாது புராணங்களை படித்தாலும் தெரியாது எது உண்மையான புராணம்னு, தெரியாது எந்த புராணத்திற்கு எப்படி தாற்பரியம் கொள்ள வேண்டும் என்பது தெரியாது. அதேபோல் தோத்திரங்களை ஓதிக்கொண்டிருந்தால் அந்த தோத்திரங்களுடைய உண்மையான பொருள் என்பது, திருமுறைகளில் வரக்கூடிய சொற்றொடர்களுக்கு உண்மையான பொருள் என்ன என்பதை சாத்திரத்தை கற்றால்தான் புரிய முடியும். ஆகவே சாத்திரம் ஒரு கண். இப்ப கண் டாக்டர்கிட்ட போறோம், இந்த கண்ணுக்கு ஒரு பாயிண்ட், அந்த கண்ணுக்கு ஒரு பாயிண்ட்ங்கிறார். ரெண்டையும் கரெக்ட் பண்ணாதான் கண்ணு நல்லா தெரியுது. அதே போலத்தான் இந்த மூன்றுல ஒரு கண்ணு குறையா இருந்தா கூட கொஞ்சம் பார்வை குறைஞ்சிடும். அதனால நமக்கு மூன்று கண்கள்னு சொன்னேன். அது சாத்திரங்கள் என்ன சொல்கிறது என்றால், ஒரு வரையறுக்கப்பட்ட கொள்கை. உங்க சமயத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியணும், இல்லைன்னா நம்ம சமயம் பெருமையுடைய சைவம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சொல்லிட்டு போனா பிரயோஜனம் இல்லை. ஒரு சைவன் அல்லாதவன் நம்ம இடத்திலே வினங்கினால் சமயத்துக்கு என்ன பெருமை, என்ன கொள்கை என்று கேட்டால், அது திட்டவட்டமான ஒரு கொள்கையை நாம சொல்லணும், இல்லைன்னா அந்த சமயத்தினுடைய பெருமையை நான் உணர்ந்தாலும் ஆக முடியாது. ஆகவே அதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சாத்திரங்கள் அல்லது பொருள் நூல்கள், பொருள் நூல்கள். தோத்திரங்கள் புகழ் நூல்கள். என சிவபெருமானை புகழ வேண்டும் என்றால் எப்படி புகழ்வதுன்னு உனக்கு தெரியாது. பொல்லா வினையின் புகழும் ஆறு ஒன்று அறியேன், உன்னை எப்படி புகழ்றதுன்னு எனக்கு தெரியலங்கிறார் மாணிக்க வாசகர். அவருக்கே தெரியலன்னு நமக்கு எப்படி தெரியும் இல்லையா? பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். ஆகவே இறைவனை எப்படி புகழ வேண்டுமோ அப்படி புகழ வேண்டும், அதான் உண்மையான புகழ்ச்சி. அப்படி அந்த புகழ் நூல்களாக அருள் செய்தவர்கள் தான் தோத்திரங்கள். அதுக்கு அருமையான தமிழ் சொல்றதா இருந்தா புகழ் நூல்கள், பொருள் சேர்ப்புகள் திருவள்ளுவருடைய ஆட்சி. மூணாவது புராணங்கள். இந்த புராணம் என்றால் என்ன, இந்த புராணம் என்பதற்கு தமிழ் சொல் என்ன என்று கேட்டால், கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒரு தமிழ் சொல் சொல்ற, தொல்கதை. அதாவது வரலாற்றுக்கு முந்திய கதை. பழங்கதை என்பது வேறு, தொல்கதை என்பது வேறு. ஒரு கால எல்லை சொல்ல முடியுமானா அது பழமை. ஒரு கால எல்லையே சொல்ல முடியாது, நம்முடைய அறிவினாலே ஒரு கால எல்லையே சொல்ல முடியாது. அப்படின்னா தொல், அது தொன்மையின் பேர். தொன்மை கோலமே சென்றுதாய் கொத்தும்பி, திருவாசகம் இல்லையா? நீ அம்மையும் அப்பனுமாக நின்ற காலம் எதுன்னு சொல்ல முடியுமா, யார்ட்டையா சொல்ல முடியுமா? தொன்மை கோலம் அப்படின்னு திரு கோத்தும்பியில சொல்றாரு இல்லையா? அப்போ தொல் கதை, அதாவது நம்முடைய வரலாற்றுக்கு முற்பட்ட பல சம்பவங்கள் நமக்கு தெரியாது, அவற்றை எல்லாம் புராணங்களின் வாயிலாக நமக்கு வடித்து கொடுத்தார்கள். அந்த புராணங்கள் எல்லாம் ஒரு கால எல்லையிலே நாம் கொண்டு வர முடியாது. எந்த காலத்தில் நடந்தது அது, பிசியா ஏசியா அப்படின்னு கேட்டா, திரிபுர சம்ஹாரம் நிகழ்ந்தது எப்பொழுது, சிவபெருமான் நஞ்சை உண்டாரே எப்பொழுது, அது ஏதாவது பிசி ஏசியில் சொல்ல முடியுமா? கணக்கு சொல்ல முடியாது, அதை கால எல்லையே சொல்ல முடியாது. மாணிக்கவாசகர் ரொம்ப அருமையா சொல்வார், என்னுடைய மூவர் இராக்கதர்கள் எரிவிழித்து கண்ணுதல் எந்தை தலைக்கடைப்பின் நின்றதற்பின் எண்ணிலே இந்திரர் எத்தனையோ பிரமர்கள் மண்மிசை மால்வரர் மாண்டனர்தான் தோணோக்கம். அந்த திரிபுர சம்ஹாரத்தை எரிச்சாரே இல்லையா, அதாவது அந்த திரிபுரங்கள் மூணையும் எரிச்சார். ஆனா மூணே மூணு அன்பர்கள், அது அன்பர்கள் மூவர்கள், அந்த மூவர் மட்டும் ஊரே தீப்பிடிச்சு எரியுதுன்னா பாத்துக்கிடுங்க. ஆனா அந்த மூணு பேர் எரியாம இருக்கிறாங்க. ஏன் எரியாம இருக்கிறாங்கன்னா அவர்கள் சிவபூஜையை விடாமல் செய்து கொண்டு வந்தார்கள். மிச்சவங்க எல்லாம் சிவபூஜையை கைவிட்டான், ஏற்கனவே சிவபூஜை பண்ணிட்டு இருக்கவன் கைவிட்டான் திரிபுரத்து அசுரர்கள். அந்த மூணு பேர் மட்டும் சிவபூஜையை விடாம வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க மூணு பேர் யாருன்னா சிவஞான சாமி சொல்றார் காஞ்சி புராணத்துல, சுதன்மன் சுசீலன் சுபுத்தி. சுதன்மன் சுசீலன் சுபுத்தி என்ற மூன்று அன்பர்கள் மட்டும் சிவபூஜையை விடாம செய்து கொண்டு வந்தார்கள். ஆகையினால அவருக்கு அருள் செய்தார் என்பது திரிபுர சம்ஹாரம் சொல்லாத தேவாரமே கிடையாது. இந்த திரிபுர சம்ஹாரம் நஞ்சை உண்டது, தட்சிணைக்கு தண்டனை கொடுத்தது, இதெல்லாம் அடிக்கடி வருது தேவாரத்தில். தேவாரத்தில் வராத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அது ஞான சம்பந்த அருமையாக நம்முடைய திருவண்ணாமலை தேவாரத்தை சொன்னார், பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தான் தூமாமழை நின்று அதிர வெறுவி தொருவினுள் நிறையோடும் ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே, ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. நமக்கு தெரிய வேண்டிய செய்தி, மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவருக்கு அருள் செய்தான். அருமையா சொல்லிட்ட. அந்த மூவர் யாருன்னா அதுதான் சுதன்மன் சுசீலன் சுபுத்தி. அதே மாணிக்கவாசர் சொன்னார் பாருமையாக, உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பர இளமுலை பங்கன் என்று உந்தி பர. அவர்கள் உய்ய வல்லார்கள், ஊரே தீபிடி செய்யும் போது மூணு பேர் மட்டும் தப்பிச்சாங்க கட்டிக்காரங்க இல்லையா, அதை அவர்கள் உய்ய வல்லார்கள். இந்த எரிச்சவருக்கான் பாருங்க, இவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, ஊரையே எரிச்சுட்டு மூணு பேரை மட்டும் எரிக்காம விட்டான். அப்ப இவன் எய்ய வல்லாம், சிவபெருமான் எய்ய வல்லாம், அவர்கள் உய்ய வல்லார்கள். இந்த சொல்லாட்சி பாருங்க, அது திருவந்தியார அருமையா சொல்ற. ஆகவே இதெல்லாம் எந்த காலம் என்று சொன்னால் சொல்ல முடியாது. அதான் மாளிகா சொன்னாரு, எத்தனையோ பிரம்மர்கள் மால்மிசை மாண்டனர்வான் தோணும். எத்தனை இந்திரர்கள் இந்த சம்பவம் நகழ்ந்த பிறகு எத்தனையோ இந்திரர்கள் எத்தனையோ பிரம்மர்கள் எத்தனையோ திருமால் போயாச்சு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓ கணக்கில் நான் ஆண்டு கணக்கில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு. அப்ப என்ன தெரியுதுன்னா, இதெல்லாம் இதுதான் தொல் கதை புராணங்கள். அந்த புராணங்கள்ல மகாபுராணங்கள் என்று 18 புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா புராணமும் புராணம் அல்ல, நான் கேட்பதெல்லாம் புராணம் இல்லை. ராமாயணம் புராணமானா இதிகாசம், அதுக்கு ஒரு தனி பேர் வச்சுட்டாங்க. ராமாயண மகாபாரதம் புராணம் இல்லை, அதுக்கு பேர் இதிகாசம்னு பேர், அதுக்கு ஒரு தனி வார்த்தை வச்சிருக்காங்க. புராணங்களை எடுத்துக்கொண்டால் எல்லாம் புராணம்னு சொல்லல, மகாபுராணங்கள்னு ஒரு 18 புராணம் சொல்லிட்டாங்க. அந்த மகாபுராணங்களை நமக்கு தந்தது யார், நான் அடுத்த கேள்வி. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த புராண கதாபாத்திரங்களின் மேலே வைத்து நாம் சாஸ்திரத்தை அப்ளை பண்ணி பார்க்கணும். என்ன தண்டனை, ஏன் கிடைத்தது, என்ன அருள் எப்படி கிடைத்தது என்பதற்கு சாஸ்திரம் சொல்வதுதான் நமக்கு பிரமாணம். அதனாலதான் சாஸ்திரத்தை படிக்காம வேறு கதையை மட்டும் படிக்காத பெரியவங்க சொல்ல காரணம். அதுபோல திருமுறைகளுக்கு ஓதுங்கள், ஆனா பொருள் சொல்லாதீங்க, தேவாரத்தை ஓதுங்க, தேவாரத்துக்கு இதுதான் அர்த்தம் சொல்லிடாதீங்க. ஏன்னா சாத்திரம் தெரியாமல் அர்த்தம் சொன்னா அது அனர்த்தமாக முடியும். ஆகவே சாத்திரங்கள் புராணங்கள் தோத்திரங்கள் என்ற மூன்று கண்களை நாம ரொம்ப டெஸ்ட் பண்ணி நம்ம கிளீனா வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா என்ன தெரியும் என்றால், அவர் முத்துவேலர் சொன்ன மாதிரி, அவன் எவ்வளவு பெருமையை உடையவன், நாம் எவ்வளவு சிறுமையை உடையவர்கள் என்பது நமக்கு தெரியும். சிவபெருமானுடைய பெருமை நம்முடைய சிறுமையும் தெரியணும்னா இந்த மூன்று கண்கள் நம்ம தெளிவா இருந்தாதான் தெரியும். இங்க புராணத்தை பற்றி மட்டும் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த புராணங்களை எல்லாம் யார் சொன்னது, இந்த புராணங்கள் நமக்கு எப்படி கிடைத்தது, ஞானசம்பந்தர் காலத்துக்கு முன்னாடி புராண வழக்கில் இருக்காது, இருக்குது இல்லையா, பெருமையே தான் சொல்றேன். அப்ப இந்த புராணங்களை எல்லாம் எப்படி நமக்கு கிடைத்தது என்று சொன்னால், கந்த புராணத்தில் சொல்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் மிக அருமையாக புராணங்களை சொல்லும் பொழுது, நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட கோதிலாது உணர் சனற்குமரன் கூடிட வாதராயன முனி வகுப்ப ஓர்ந்தூணர் சூதன் ஓதியது மூவாறு தொல்கதை. புராணங்கள் நமக்கு எப்படி கிடைத்தனன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, புராணங்களை தந்தது நந்தியம்பெருமான், கூடியது சரற்குமாரன், வகுத்தது வியாசன், ஓதியது சூதன். சைவத்துக்கு எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா புராணங்களை, அதாவது சைவம் எந்த புராணங்களை அடிப்படையாக கொள்ளும். ஒரே கதைக்கு ரெண்டு விதமான தாற்பயம் சொல்லுவான். சிவபெருமான் தலையில கங்கை இருக்கு, அதே சிவபெருமான் தலையில கங்கை இருக்குன்னா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, அது விஷ்ணுவனுடைய பாதத்திலிருந்து வருது, சிவபெருமான் தலையில தாங்கிட்டாருமா. ஆகவே கங்கை உற்பத்தி ஆகிறது திருமாலுடைய பாதத்துல, அதனால தலையால தாங்கிட்டார்னு அவங்க அதை சொல்லுவான் இல்லையா. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு எது பிரமாணம்னு தெரியணும். அதான் அதனால என்ன சொன்னாங்கன்னா மகாபுராணங்கள் என்று சொல்லி, அதாவது புராணங்கள் as told by வியாசர் நமக்கு உடன்பாடு அல்ல. இதான் ரொம்ப அழுத்தத்தை நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆகவே ரொம்ப அருமையா சொல்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார், நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட. அதிகார நந்தி இருக்காரு, அவர் தோத்திரத்துக்கும் அவர் தான் அதிகாரி, புராணத்துக்கும் அவர் தான் அதிகாரி, சாத்திரத்துக்கும் அவர் தான் அதிகாரி, இந்த மூணுமே அவர் தான். எப்படி அகத்திய மாமுனிவர் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மூன்றுக்கும் அவர் தான் அதிகாரி இல்லையா, மூணுமே அவற்றிருந்து தான் வந்து அகத்தியது அப்படின்னு சொல்ல முடியாது பெருமையா. அதே போலத்தான் சாத்திரங்கள் தோத்திரங்கள் புராணங்கள் மூன்றையுமே தந்தவன் யார், அதிகார நந்தியின் வழியாகத்தான் வந்து. அதான் சொன்னார் நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட கோதிலாது உணர் சனற்குமரன் கூறிட. அதை குற்றமில்லாமல் உணர்ந்தவன் சனற்குமார மகாமுனிவன். வாதராயண முனி வகுப்ப, வாதராயண முனி என்ன பண்ணாரா, வகுத்து தலைப்பு கொடுத்தார். அவ்வளவுதான், நான் பேசுறேன்னு சொன்னா தலைப்பு கொடுங்க அப்படின்னா கொடுக்கிறார். அந்த கொடுக்கிறவருக்கு தலைப்பை உணரணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்ல தலைப்பை போட்டுக்கிட வேண்டியதான். அதான் சொன்னாரு வாதராயண முனி வகுப்ப. ஆனா அது உண்மை போல ஓதியது யார் என்றால் அவன் சூதன், சூத மகாமுனிவர். அவர் சொன்னார் சூதன் ஓதியது மூவாறு தொல்கதை. அப்போ தேவாலயத்துல ஒரு புராணம் ஒரு கதை வருதுன்னு சொன்னா சூத மகாமுனிவர் அந்த புராணத்தை எப்படி உபதேசம் பண்ணாரோ அப்படி வைத்துக் கொண்டுதான் பார்க்கணும் சைவர்கள். வியாசர் எப்படி சொன்னாருன்னு பார்க்க கூடாது. வியாசருக்கு பிரமாணம் இல்லை, சைவத்திலே வியாசருடைய வார்த்தையை பிரமாணமாக கொள்வது இல்லை. இவ்வளவுக்கு பெரிய மகாபுருஷர் தான் அவர், வேதத்தை தொகுத்தவர் அவர் தான், புராணத்தை தொகுத்தவர் அவர் தான். அதான் ஞாபகம் வச்சுக்கணும், வேதத்தை தொகுத்தவர் புராணத்தை தொகுத்தவர் அவர், கம்பைல் பண்ணவர் தான் வியாசர். ஆகினால சொன்னவர் அவர் இல்லை, தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம். ஆகினாலதான் என்ன சொன்னார்னா, ஒரு அருமையான கதை. ஒரு தடவை காசியில முனிவர்கள் மகாநாடு நடந்தது, அப்பவே மகாநாடு போல தெரியுது, முனிவர்கள் மகாநாடு. அந்த முனிவர்கள் மகாநாடு நடக்கும் பொழுது அங்க ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி கொஞ்சம் அரட்டை அடிப்போம், அது போல அப்படி கொஞ்சம் அரட்டை அடிச்சாங்க முனிவர்கள் எல்லாம். என்ன அரட்டை வந்ததுன்னு கேட்டா, இந்த வேதத்தின் விழுப்புரலாக இருக்கக்கூடிய வேத விழுப்புரல், திருவம்பாயில் சொல்லலையா விழுப்புரல் என்று சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள், அந்த மகா வாக்கியங்களிலே தத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தத் என்ற சொல் யாரை குறிக்கும், ஏன்னா வேதத்துல முக்கியமான மகா வாக்கியத்துல போகும்போது அது எந்த கடவுள் பெயரையும் சொல்லல, அதுன்னு சொல்லிட்டான் மகா வாக்கியம் தத். அது அதான் தாய்மார் சொல்வார், எது எதுன்னு கேட்பார், அங்கிங்கனாதபடி இங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஊர்த்தியா இருந்தது எது, தன் அருள் வழிக்குள்ளே அகில அண்ட கோடி எல்லாம் தங்கும் படிக்கு உயிர் குயிலா வைத்தது எது அப்படிம்பார். எது அது, எது எதுங்கிறது பதில் தான் அது. அதான் மகா வாக்கியங்கள்ல தத், சிவபிரகாசர் 17வது பாட்டுல சொல்வார் தத் என்ற வார்த்தைக்கு சுரூப சிவம்னு அர்த்தம் சொல்வார் சிவபிரகாசர். ஆகினால அவர் முனிவர்கள் அப்படி லாபிங் சொல்லுவாங்க அப்படி ஒரு அரட்டை. அப்போ அவர் வியாச மகா முனிவர் வந்திருக்கிறார். அப்ப எல்லா முனிவர்களும் சொன்னாங்க, இது வியாசத்தை கேட்டாதான் தெரியும், இங்க வந்திருக்கிறது அவர் தான் பெரிய ஆளு, அவர்கிட்ட கேட்டா தெரியும்னாங்க. அவர்கள் முனிவர்கள் எல்லாம் போனாங்க. வியாசிட்ட போய் கேட்டாங்க, இது கான்பரன்ஸ் ஹாலுக்கு வெளியில அப்படி வச்சுக்கிடுங்க. ஆக தத்தெறிந்த பொருளினாலே சுட்டப்படுகின்றவன் யார் அப்படின்னு கேட்டார். அப்ப வியாச சொன்னாரும் மகாவிஷ்ணுவே அப்படின்னாரு. கேட்ட முனிவர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க, சரி சாமி உங்களுக்கு ஒரு பக்கம் என்னடா நம்ம எதிர்பார்த்த பதில் வரல இருந்து, ஆனா பெரிய ஆளா இருக்காரு, ஊருக்குள்ள பெரிய ஆளா இருக்காரு, வியாசருக்கு மேல படிச்சவங்க யாருமே இல்ல அந்த காலத்துல, அவர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு மேல படிச்சவங்க யாரும் இல்ல, ஆகினால அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, சாமி ஒரு என்ன வேண்டுகோள், உங்களை மறுத்து பேசுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, நாங்க அவ்வளவு தூரம் படிக்கல, நீங்க ரொம்ப படிச்சவர் தான், ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க, மகா வாக்கியத்துல தத்து என்ற சொல்லினாலே சுட்டப்பட்டவன் மகாவிஷ்ணுன்னு சொன்னீங்க இல்லையா, இதை அந்த விஸ்வநாதர் சன்னிதி முன்னாடி வந்து சொல்லிருங்க போதும். இப்ப அந்த கான்பரன்ஸ் ஹாலுக்கு முன்னாடி சொன்னீங்களே வெளியில, அங்க வந்து சொல்லுங்க. அவர் சொன்னாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போனான். போய் அங்க என்ன பண்ணாருன்னா, அங்க வந்து சத்தியம் பண்றது, அதாவது பொய் சொல்றது வேற பொய் சத்தியம் பண்றது வேற, ரெண்டுக்கும் கோர்ட்லயே வித்தியாசம் உண்டு. பொய் சொல்லலாம், சட்டமே அனுமதிக்கு தெரியுமா உங்களுக்கு, பொய் சொல்லலாம், ஆனா சத்திய பிரமாணம் எடுத்து பொய் சொல்லக்கூடாது. நீ சட்டம் அப்படிதான் சொல்லுது, இப்ப வேடிக்கா சட்டமே வாச்சரியமா இருக்கு. சாதாரணமா பொய் சொன்னா லைன்னு பேர் அதுக்கு இங்கிலீஷ்ல, ஆனா சத்திய பிரமாணம் எடுத்து பொய் சொன்னா அதுக்கு பேர் பெருஜூரின்னு பேரு, சட்டத்தை போய் வச்சிருக்கான். ஆகினால அவர் என்ன சொன்னாரு, அந்த போய் மகாவிஷ்ணு அங்க விஸ்வநாதர் சன்னிதி முன்னாடி போய் அந்த சத்தியம் பண்ணணும் இல்லையா, அவர் கையை தூக்கினார். அவருடைய கையை தூக்கி மகாவிஷ்ணுவே சத்திய அந்த வாக்கையினாலே பிரதிபாலிக்கப்பட்டது அப்படின்னார். உடனே சிவபெருமானுக்கு கோபம் வரல, அவருக்கு தான் முக்குணங்களையும் கடந்தவராச்சு, அவருக்கு கோபம் வருமா? கோபம் யாருக்கு வந்ததுன்னா அதிகார நந்திக்கு வந்தது. ஆகவே அவர் சொன்னார், அந்த பொய் சொன்ன கை அப்படியே நிற்க கடவுது அப்படின்னார். ஆக சத்தியம் பண்ணிட்டு கையை எடுத்தா கையக்கள் எடுக்க முடியல, அப்படியே நிக்குது கை. அதுக்கப்புறம் அவர் விஸ்வநாதரை நினைத்து அப்படி ஏங்கி ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்ற, விஸ்வநாதர் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா உங்களுக்கு, நான் ஏதாவது உனக்கு சாபம் கொடுத்துட்டு நான் எடுத்து விட்டுருவேன், ஆனா என்னுடைய அன்பன் சாபம் கொடுத்தா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னார். அப்புறம் உடனே விசாலாட்சியை நினைச்சு பாடினார், என்ன இருந்தாலும் அம்மாவுடைய பணம் கொஞ்சம் இறங்கும் இல்லையா, அம்மா தான் என்ன பண்ணான்னா கடைசியில் அந்த கை வரட்டும், ஆனா ஒன்னே ஒன்னு, இனிமேல் இந்த விஸ்வநாதரை நீ தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கங்கைக்கு அந்த படத்துல இருந்தா வணங்கணும், கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாதுன்றாங்க. இந்த கண்டிஷனுக்கு சம்மதிச்சா கை விழும்னா அம்மா. ஆகினால அந்த காசி விஸ்வநாதர்களுக்கு எழுத்தாப்புல ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இது, மகாராஜா பேலஸ் இருக்கும், நீங்க போனீங்கன்னா அங்க வியாசர் வழிபட்ட லிங்கம்னு ஒன்னு வச்சிருப்பான், அதுக்கு பேரு இன்னைக்கு வியாச காசின்னு பேர், அதுக்கு பேரு வியாச காசி, மூணு லிங்கம் இருக்கு. அதான் சொன்னார் இந்த அருமையான கதையை, அவர் சொன்னார், கங்கை சூழ் கிடந்த காசிமால் வரைப்பில் பொய்முகல் வியாதன் கைதம்பித்தளி, சிவஞான சாமி சொல்லிவிட்டார், ஹரதத்த சிவாச்சாரியார் சொன்னவர், ஹரதத்த சிவாச்சாரியார் தமிழ்ல மொழிபெயர்த்தவர் சிவஞான சுவாமிகள், அவர் தான் சொன்னார், கங்கை சூழ் கிடந்த காசிமால் வரைப்பில் பொய்முகல் வியாதன் கைதம்பித்தளி. அதே போல கந்த புராணத்தை சொன்னார் கச்சியப்ப சிவாச்சாரியார், அதிகார நந்திக்கு தோத்திரம் சொன்னார். அதாவது புராணங்கள்லாம் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, எந்த புராணமா இருந்தாலும் சிவபெருமானுடைய பெருமையை சொல்ற புராணமா இருந்தா முதல்ல விநாயகர், அதுக்கப்புறம் சுவாமி, அதுக்கப்புறம் அம்பாள், அப்புறம் சுப்பிரமணிய, விநாயகர் சுப்பிரமணிய சொன்ன உடனே அதிகார நந்திக்கு தான் அடுத்த வணக்கம் வரும், எந்த புராணத்தையும் நீங்க எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதிகார நந்திக்கு அப்புறம் அப்புறம் தான் சமய குரவர்கள் சந்தான குரவர்களுக்கு வணக்கம் வரும். சில புராணங்கள் அகத்தியருக்கு தனியாக வணக்கம் சொல்லும், இது சைவ மகா புராணங்களுடைய எல்லா புராணங்களும் இதே அமைப்புல தான் இருக்கும். அப்போ தட்சிணாமூர்த்தி அது வேதங்கள் நிறைய சொல்லலாம், ஆமா அது வந்து சிவபெருமானுடைய வேதங்கள் வரும்பொழுது தட்சிணாமூர்த்தி நடராஜர் அப்படின்னு சொல்லும் சில புராணம். நந்திக்கு முன்னாடி நந்திக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி நந்திக்கு முன்னாடி தான் வரும் அவர்கள், அதான் சிவ முகூர்த்தங்கள்லாம் முடிஞ்ச பிறகுதான் அப்புறம் தான் அதிகார நந்தி வருவார். அப்ப கச்சியப்ப சிவாச்சாரியார் சொன்னார், அத என்ன அந்த அவருடைய பெருமையை நந்திக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லணும், அவ்வளவுதான் விஷயம், அதிகார நந்திக்கு வணக்கம்னு சொல்லணும். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு, கச்சியப்ப சிவாச்சாரியார், ஐயிரு புராணம் அமலர்க்கு ஓதியும் செய்யவன் மறைகளும் தெரிந்து மாயையால் மெய்யரு சூழ்வுகள் வியாதன் நீட்டிய கையெடு நந்திதன் கடல்கள் போற்றுவான். ஒரு அடி அடிச்சார். நீ எல்லா மகாபுராணங்களையும் தொகுத்த, ஆனா மாயினாலே நீ வந்து ஒரு பொய் மெய்யில்லாத பொய்யை சொன்னாய். ஆகவே அப்பேற்பட்ட வியாத முனிவர் நீட்டிய கையை ஸ்தம்பிக்கும்படியாக செய்த அதிகார நந்தியே உனக்கு நமஸ்காரம். அது அதிகார நந்தியை நீங்க சொல்ல வேண்டிய தோத்திரங்கள், அது அருமையான தோத்திரம். அங்கனன் கையில காக்கும் சிவஞான முனிவருடைய பாடல் காஞ்சி புராணம், அதுவும் ரொம்ப சிறப்பு. அந்த கந்த புராணத்தில் அதிகார நந்திக்கு வரக்கூடிய சிறப்பு நீங்க சொன்னா இன்னும் கொஞ்சம், அதுவும் ரொம்ப சிறப்பு தான். அதிகார நந்தியினுடைய வணக்கத்தை அதெல்லாம் நீங்க வச்சுக்கணும். சில பாடல்களையும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆகையினால அப்பேற்பட்ட அந்த வியாச மகாமுனிவர் அவருக்கு முக்குண வயத்தினால் மதிமயங்கினார். இந்த மூன்று குணம் அவங்களுக்கும் வேலை செஞ்சது, அந்த முனிவருக்குமே. ஆகைய மதிமயங்கி தவறு செய்தார். ஆகையதான் சூத மகா முனிவர் அவர் தான் ரொம்ப அருமையாக நமக்கு புராணங்களை எல்லாம் நீங்கள் எப்படி நோக்க வேண்டும். ஆகவே ஞான சம்பந்த பெருமான் திருப்பாசுர சொன்னார், சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே. சூத மகாமணியருடைய ஒளி மாலை அப்படின்னு சொன்னார். அவ என்னென்ன சைவத்துல புராணங்கள் நமக்கு இப்படி நந்திகிட்ட இருந்து வந்தா கூட சூத மகாமணிவர் எப்படி உபதேசம் செய்தாரோ அந்த முறையிலே தான் நாம் நாம் புராணங்களையும் வரலாறுகளையும் நோக்க வேண்டும். அப்படி நோக்கினால் நமக்கு அதுல குழப்பமே வராது. அப்படி நோக்காம நீங்க பத்திரிகையில வரக்கூடிய புராணத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நிறைய குழப்பம் வந்துடும் என்று சொல்லிக்கொண்டு, இப்பொழுது அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய பெருமை, அவனுடைய பெருமை யாராலும் சொல்ல முடியாது, ஆனாலும் சொல்லி ஆகணும். சொல்லருக்கு அறியானே சொல்லி மாணிக்க வாசல் என்ன வேடிக்கையா. அவன் பெருமையை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்லருக்கு அறியான், அதுக்காக சொல்லாம விட்டுறாத அப்படின்னா, சொல்லருக்கு அறியானே சொல்லி திருவடிக்கு என்ன அருமையா அந்த சொல்ல ஆட்சி பாருங்க. இதெல்லாம் சிவபுராணத்தை ஓதுறோம், அந்த நுட்பங்களை உணர முடியுதா நம்மளால? அவ்வளவு நுட்பமா பேசுறாரு மாணிக்கவாச சுவாமி. ஆகவே அவர் நமக்கு செய்த அந்த ஆன்மாக்களுக்கு அவர் செய்த கருணை என்ன, அதுக்கு பிரதிபலனாக நாம் அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அங்கதான் சொல்லுது, உயிர்கள் சிவபெருமானால் படைக்கப்படவில்லை. உயிர்களை சிவபெருமான் படைக்கவில்லை. அவர் படைத்தார் என்று சொன்னால் என்னென்ன சிக்கல்லாம் வருதுன்னு கேட்டா, ஏன் படைச்சார்னு ஒரு கேள்வி வரும். நீங்க சிவபெருமான் உயிரை படைச்சார்னு சொல்லிட்டீங்கன்னா இதெல்லாம் ஞானிகள் எவ்வளவு சிந்திச்சிருக்கிறாங்க பாருங்க. மற்ற மதங்கள் அப்படி சொல்லல, உயிரை கடவுள் படைத்தார்னு சொல்லுது. அப்படி படைத்தார்னு சொல்லியாச்சுன்னா எதுல இருந்து படைத்தார்? ஒரு இல்லாத சூன்யத்திலிருந்து ஒரு பொருள் வர முடியாது. அவர் எதுல இருந்து படைச்சார், ஏன் படைத்தார் அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்வி வரும். ஆகவேதான் நம்ம பெரியவங்க சொல்லிட்டாங்க, பதி பசு பாசம் மூன்றும் அனாதி, பதியினை போல் பசுபாசம் அனாதி. ஆனா அப்பொழுது இந்த உயிர்கள் எல்லாம் ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய இருட்டு. அதுக்கு தாய்மார் அருமையா உதாரணம் சொல்வார், இந்த ஆணை எப்படி இருந்தீங்க அப்படின்னா, அந்த இருட்டிலே கண்ணிலா குழவி போல் கிடந்து ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை பிறக்கும் போதே குருடு, அதுவும் ஒரு இருட்டறையில பிரசவம் நடந்திருக்கு. வளர்ந்தா என்ன அந்த குழந்தைக்கு அறிவு இருக்கும் இல்லையா? அதுபோல இருந்தமா இந்த ஆணவ மலம் இந்த இருளிலே இந்த உயிர்கள் எல்லாம் அப்படி இருந்தது. அந்த ஆணவமாகிய இருளிலே இருந்து படைப்பதற்காக, அந்த இருளிலே இருந்து நீக்குவதற்காக கருப்பை, இந்த குழந்தை கருப்பையிலே இருக்கும்போது இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது இல்லையா. ஆனா ஆணவ மலத்தோடு கட்டியிருந்த பொழுது இன்ப துன்ப அனுபவமே அதுக்கு இல்லை, அப்படியே கண்ணிலா குழவி போல அப்படி கிடக்கு. அதனால சுவாமி என்ன பண்றாருன்னா, அதற்கு ஞானத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு பொருள் மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள், அந்த மாயை என்று சொல்லக்கூடிய பொருள் இருந்து நமக்கு உடம்பையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கி கொடுக்கிறார். அதைத்தான் நம்ம படைப்புங்கிறோம். நமக்கு படைப்புக்கு நமக்கு அர்த்தம் வேற, ஆனா கிறிஸ்தவம் போன்ற சமயங்கள்ல படைப்புக்கு அர்த்தம் வேற. அது வந்து என்ன பண்ணா, மூச்சுக்காத்த ஊத்தினார் வந்தார் நம்ம எல்லாம் பிறந்தவனு வரும். அதுமல்ல எதற்காக படைத்தான்னு கேட்டா, தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக படைத்தாரம்மா இல்லையா. அவர் மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு நம்மளை எந்த பாடுபடுத்தணுமா இன்னொரு கேள்வி. ஆனா நம்முடைய சமயத்திலேதான் அந்த கேள்விக்கு இடமே இல்லை. நம்முடைய சமயத்தில் கொள்கை விளக்கம் என்பது அந்த கேள்விக்கு இடமே கிடையாது. ஏன் படைத்தாருங்கிற கொஸ்டினே கிடையாது. அவ படைத்தல் என்று சொல்லுவோமே அது என்னவென்றால் இல்லையா, அது ஏற்கனவே இருந்த பொருள் மாயை. மாயை என்பது ஒரு பொருள். அதாவது சைவ சித்தாந்தம் சொல்வதற்கும் மற்ற சித்தாந்தங்கள் சொல்வதற்கும் என்ன வேறுபாடு என்றால், மாயை என்பது ஒரு பொருள், ஆணவம் என்பது ஒரு பொருள், ஒரு பொருள்னு சொல்லும். அந்த மாயை என்ற பொருளிலே இருந்து தனு கரண புவன போகங்கள், நமக்குள்ள உடம்பு, நாம் வாழ்வதற்குரிய இடம், எல்லாமே அதில் தான் படைச்சு கொடுக்குற. எல்லாம் மாயா காரியம் தான், உடம்பும் மாயா காரியம் தான், இந்த உலகமும் மாயா காரியம் தான். அது எதற்கு படைத்துக் கொடுக்கிறார் என்று சொன்னால், முத முதல்ல இந்த ஒண்ணுமே தெரியாம இருந்த, அறிவே விளங்காமல் இருந்த இந்த குழந்தைக்கு ஒரு சின்ன அறிவு வரட்டும். ரொம்ப அருமையா சொல்வார். அது எது போறோம் உதாரணம் கொடுத்தார் திருவருட் பயன்ல, இதெல்லாம் சாத்திரம் படிக்கிறீங்க இல்லையா. விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை, அருமையான உதாரணம் சொன்னார். விடிய காலம் சூரியன் வரப்போகுது, சந்தேகம் இல்லை. சூரியன் வர்ற வரைக்கும் நீ சும்மா இருக்காத, அதுக்காக ஒரு மெழுகு வத்தியை வச்சுக்கோ, ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கோ, ஒரு எலக்ட்ரிக் லைட்டை வச்சுக்கோ. ஆனா சூரியன் வந்த பிறகு இந்த டார்ச் லைட்னாலேயோ இந்த 1000 வாட்ஸ் பல்ப் போட்டாலும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சூரியன் வந்த பிறகு 40 வாட்ஸ் பல்புக்கும் ஒரே எஃபெக்ட் தான், 1000 வாட்ஸ் பல்புக்கும் ஒரே எஃபெக்ட் தான். அதனால சொன்னார், விடிவாம் அளவும், விடுகின்ற வரை நாம் எப்படி ஒரு விளக்கை வைத்துக் கொண்டு நம்முடைய காரியங்களை செயலாற்றுகிறோமோ, ஆனா சூரிய ஒளி வந்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒளி என்பது வேற ஒளி, இந்த ஒளி இல்லை. அதுபோல சொன்னார், வடிவாம் அளவும் விளக்கு அணைய மாயை, வடிவாதி கண்மத்து வந்து என்று மிக அருமையாக சொல்வேன். ஆகவே அதைத்தான் நம்ம படைப்பு என்று சொல்கிறோம். அந்த படைப்பிலே வரும்பொழுது இப்போ ஒரு கேள்வி, ஒரு ஐந்து ஒளியை பத்தி எல்லாம் சொல்லணும் சொன்னார். நான் நுட்பமான செய்திகள் லேசா சொல்றேன். ஐந்தொழில் என்பது அந்த ஆணவ மலத்தோடு கூடி கிடந்த உயிர் இருக்கிறது அல்லவா, அதற்கு முதன் முதல்ல சூக்கும சரீரம்னு ஒரு சரீரத்தை கொடுத்தார். அந்த சூக்கும சரீரத்தை வைத்துக் கொண்டு அந்த உயிர்கள் சூக்கமான சில வினைகளை செய்ய ஆரம்பிச்சது. அதை நோக்கி தூள சரீரம் கொடுத்தார். இப்ப நமக்கு என்ன தெரியும்னா, முதன் முதல்ல சூக்கும சரீரம் கொடுத்தாரு பாத்தீங்களா, அது ஒரே ஒரு தடவை தான். மறுபடியும் அந்த சூக்ம சரீரத்தை மறுபடியும் நம்ம முத்திக்கு எப்பொழுது தகுதி உடையவளா ஆகிறோமோ அப்போதான் எடுக்கிறார். அது வரைக்கும் அந்த சூக்ம சரீரம் நம்ம கூடையேதான் இருக்கு, எந்த பிறவிக்கு போனாலும் அது வரும். ஆனா தூர சரீரம் மட்டும், வெளியில பொறுத்திருக்க சரீரம் இருக்கு பாருங்க, அது 5 வகையான சரீரம், 31 தத்துவங்கள் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். 31 தத்துவங்கள் என்று சொன்னாலும் சரிதான், 5 கோஷங்கள் என்று சொன்னாலும் சரிதான். உபனிஷத்து வந்து கோஷம்னு சொல்லும், தைத்திரிய உபனிஷத் 5 கோஷங்கள்னு சொல்லும், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், 5 கோஷங்கள், 31 தத்துவங்கள். அவற்றை மாறி மாறி கொடுத்துக்கிட்டே வருவார், வினைக்கீடாக மாறி மாறி கொடுத்துட்டே இருக்காராம். அதான் வச்சு வாங்குவாய், வச்சு வச்சு வாங்கிட்டே இருப்பாராம். நம்ம சொல்லும் பாருங்க, ஒரு பெரிய செயற்கரிய செயலை வச்சு வச்சு வாங்கிட்டான் சார் அப்படிங்கிறோம். அது போல எல்லாம் ஞானிகளுடைய ஆட்சி தான், அதை வச்சு வச்சு வாங்குறாராம். ஆனா முதல் ஒரு போகத்திலே நமக்கு அந்த சூக்ம சரீரத்தை வினையை கணக்கில் எடுத்துக்காம கொடுத்துட்டார். அப்ப என்ன தெரியுதுன்னா, இந்த சூக்ம சரீரம் என்றைக்கு நம்மை விட்டு நீங்குகிறதோ அன்றைக்கு அவர் வந்து திருவருளே நமக்கு சரீரமாக வரும். அப்படி சொன்னாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த ஞானம் நமக்கு வருகின்ற வரை, இன்னொரு உதாரணம் சொல்வேன், இன்னைக்கு பிராக்டிக்கலா சில விஷயம் சொல்லணும் பாருங்க. இன்னொரு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுக்கு காங்கிரீட் போடுறோம், காங்கிரீட்டு ஒரு நாள் அதை கியூரிங் பண்ணணும், பண்ணுனா இந்த காங்கிரீட் செட் ஆகிடும், அதுக்கப்புறம் பலக தேவையில்லை, பலகை உருவிடும். இதுதான் விஷயம். என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா, ஞானம் வருகின்ற வரை, அந்த ஞானம் வருவது கொஞ்சம் நேரம் ஆகும், லேட் ஆகும். ஆனா ஞானம் தான் ஸ்ட்ராங், அது வந்தாச்சுன்னா ஒன்றும் அசைக்க முடியாது. ஆனா அது வரைக்கும் அந்த சிமெண்ட் காங்கிரீட் பிடிக்கிறதுக்கு ஒரு பலகை வேணும் இல்லையா, நிக்குமா அந்த இடத்துல காங்கிரீட் நிக்குமா, அதுக்காக பலகை அடிக்கலாம். அப்புறம் அதை பலகை அடிச்சாச்சுன்னு வீடு கட்டி முடிஞ்ச பிறகு பலகை எடுக்காம இருந்தா இவ்வளவு பைத்தியக்காரன் சொல்றது இல்லையா. ஆகையால காங்கிரீட் செட் ஆயிடுச்சுன்னா பலகை உருவிடணும் இல்லையா. இதுதான் சென்ற சிவபெருமான் செய்யறது. ஞானம் வர்ற வரைக்கும் பிடிக்கிறதுக்காக மாயை, உன பிடிச்சுக்கோ முதல்ல, இதை பிடிச்சுக்கோ இது. அதுக்கப்புறம் ஞானம் வந்து செட் ஆயிடுச்சுன்னா இது வேண்டாம் எடுத்துறேன், அப்புறம் அந்த மாயா சரீரம் வேண்டாம். அந்த மாயா சரீரத்தை என்றைக்கு நம்ம இழந்து எடுக்கிறாரோ அதைத்தான் அவன் முத்தின்னு சொல்றோம். வேற ஒண்ணு, முக்தினா விடுதலை அல்லது ரிலீஸ் அப்படின்னு அர்த்தம், முக்திங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அல்லது வீடு வேறு, எத்தனையோ வார்த்தை தமிழ் அருமையா வச்சிருக்கிறார். ஆகவே அப்ப என்ன சொன்னாங்க, இங்க ஒரு சின்ன கேள்வி, அந்த சூக்கும சரீரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாராம், அதுல இருந்து தூர சரீரம் கொடுத்து உடனே கொடுக்க மாட்டார்,
ஏன்னா அதுக்கு ஒரு பக்குவம் வேணுமா, அதுக்காக சில ஆன்மாக்களுக்கு இந்த சூக்ம சரீரத்தோட வச்சிருப்பார். அதுக்கு தூள சரீரமே இல்லாம பல லட்சக்கணக்கான வருஷம் கூட இருக்குமா, ஆனாலும் அந்த உயிர்களுக்குன்னு ஒரு ஐந்து வழியில் ஆற்றுவார். அப்போ ஒரு ஐந்து வழியில் ஆற்றாராம் தூள உடம்பை கொடுக்காமலேயே, அதுக்கு பேர் தான் சூக்கும ஐந்து ஒளியில் அப்படின்னா. அப்புறம் அந்த உடம்பை கொடுத்துட்டு ஒரு ஐந்து ஒளியில் பண்றார். அந்த ஐந்து ஒளியில் என்றால் அதான் உலகங்களை படைப்பதும் உடம்புகளை படைப்பதும் உடம்புகளை அழிப்பதும் இல்லையா. இது எங்க நடக்குன்னா மாயையில் நடக்குது. ஆகவே இது வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா தூள ஐந்தொழில் அப்படின்னா. இது நடக்கும் பொழுதே நம்முடைய அறிவிலே ஒரு மாற்றம் வரணும் இல்லையா. அறிவுக்கு அறிவாக நின்று நமக்கு உணர்த்துகிறார். அந்த அறிவுக்கு அறிவாக உணர்ந்து நிறுத்துவதுதான் அதிசூக்கும் ஐந்தொழில்னு பேர். சிவபெருமானுக்கு ஒரு பயோடேட்டா போட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, இந்த காலம் இப்படி சொன்னாதான் புரியும். ஒரு பயோடேட்டா, சிவபெருமானுடைய தொழில் என்ன? பயோடேட்டா போட்டு தொழில் போடணும் இல்லையா. தொழில் என்னன்னு கேட்டா என்ன எழுதுவீங்க? ஐந்தொழில். அந்த ஐந்தொழில் அவருடைய ஐந்தொழில் என்றால் என்ன? அந்த வினைக்கீழாக அவளை படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் மறைப்பதும் அருளுவதும். இந்த மறைப்பு என்பது திரோதான சக்தின்னு சொல்வான். இந்த மறைப்பும் அருளும் ஆன்மாவிலே நிகழ்கிறது, மற்ற மூன்று தொழில் மாயையிலே நடக்கிறது. அது ஆன்மாவை அழிக்கிற ஆன்மாவை தோற்றுவிக்கிற, ஆன்மாவை படைக்கலன்னா அழிக்கவும் முடியாதுன்னு தானே பெறப்படும். அவைய மறைத்தல் அருள் என்ற ரெண்டு தொழிலை அவர் எங்க செய்யறாருன்னா உயிரில செய்யறார். ஆனா படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற தொழிலை மாயையில செய்யறார். ஆகவே ரெண்டும் சேர்ந்து மூணு ரெண்டு அஞ்சு தொழில் ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன். அதனால இது ஒரு பெரிய கருணை. இது எவ்வளவோ பெரிய செயல் என்று கேட்டால் எந்த விதமான பிரதிபலனையும் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்காமல் செய்யறார் இல்லையா. அப்போ அதுக்கு என்ன சொன்னாங்க பேரு, அதுக்குதான் ஒரு பேர் சொன்னாங்கன்னா அதுதான் அருள். அருள் வேற அன்பு வேற, நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த இலக்கியத்தில் ஒரு அர்த்தம், சாஸ்திரத்தில் ஒரு அர்த்தம். இலக்கியத்தில் என்ன அர்த்தம்னா நம்மோடு தொடர்பு உடையவர்கள் இருக்காங்களே அவரிடத்திலே நாம் செலுத்துவது அன்பு, தொடர்பு இல்லாத இடத்திலே செலுத்துவது அருள். இதான் இலக்கியத்தில் அர்த்தம். ஆனா சாஸ்திரத்தில் அர்த்தம் வேற. சாஸ்திரத்தில் அன்பு என்றால் நாம் சிவபெருமானிடத்திலே செலுத்துவது அன்பு, அவரது ரிட்டர்ன் ஆன மட்டத்திலே செலுத்துவது அன்பு அல்ல அருள். சிவம் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லவே கூடாது. அப்படி சொன்னாலும் கூட என்னன்னு கேட்டா அது அர்த்தத்தை புரிஞ்சு சொல்லணும். அவன் சொல்லிட்டு இருப்பான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவனா சொல்லிட்டு போட்டோம். ஆகவே சிவம் அன்பு, அன்பே சிவம்னா சிவம் அன்பாக இருக்கிறார் அர்த்தம் இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும். அன்பே சிவம் எழுதி போடுறாங்களே சார் நீங்க எப்படி சொல்றீங்க புதுசா கேப்பீங்க. அன்பே சிவம் என்றால் சிவம் அன்பாக இருக்கிறார் அர்த்தம் இல்ல, நீ சிவபெருமானத்தை செலுத்தக்கூடிய அன்பே உன்னை சிவம் ஆக்கும் அர்த்தம். அன்பே சிவம் ஆகும். ஆகவே இந்த அன்புக்கு பதிலாக சொன்னார் பன்னெண்டாம் ஜீவத்தில் சொல்வார் ரொம்ப அருமையாக, அன்பரோடு மறி மாலரணேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணத்தொழுமே. அப்பொழுது அன்பரோடு மறியினர் அந்த சாமி என்ன விளக்கினார், அன்பர் என்று சொன்னால் அன்பை உடையவர்கள் அப்படி எழுதினாரா? எழுதல. ஈண்டு அன்பர் என்றது ஞானிகளின் மேற்று அப்படின்ட்டு. அப்ப அன்புக்கு ஒரு ஸ்பெஷல் அர்த்தம் இருக்கு நமக்கு. நாம ரெண்டையும் விட்டாச்சு, இப்பெல்லாம் அன்பு ஜபராஜ் அருள் ஜபராஜ் அப்படின்னு அவன் தான் வச்சுட்டு இருக்கான். நம்ம அன்பை அவரே ரொம்ப விட்டாச்சு. இந்த அருள் அன்பெல்லாம் அவன் தான் பிடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கான். நம்மளாம் பேர் வைக்கிறது இல்ல, நம்ம எல்லாம் இப்படிதான் அர்த்தம் இருக்கான்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்க குழந்தைக்கு அன்பு அருள் ராஜ்னு வச்சிட்டீங்கன்னா உங்களை ஒரு மாதிரியா பாப்பாங்க. என்னடா இவர் நேத்து வரைக்கும் சர்வீஸ் தான் அந்த கிளாஸுக்கு போயிட்டு இருந்தார், இன்னைக்கு பிள்ளைக்கு போய் அருள் அருள் ராஜ்னு வச்சிருக்காருன்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த அருள் அன்பு அடைக்கலம் இல்லையா, அடைக்கலம் இதெல்லாம் அவங்களுக்கு எழுதி கொடுத்தாச்சு நம்ம. அடைக்கலம் என்ற சொல் நமக்கே உரிய சொல் இல்லையா. அடைக்கல பத்தினே பாடுறார். இப்ப அடைக்கல ராஜ்னு பேர் வச்சீங்கன்னா அவ்வளவுதான். அதுபோல வேதம் நமக்கே உரியது இல்லையா. இப்ப அவங்களுக்கு என்ன வேதக்காரங்க இல்லையா, வேதக்காரங்க உண்மையா நம்ம தான் வேதக்காரங்க இல்லையா. பைபிள் என்பதற்கு அப்படியே அர்த்தம் வேத ஆகவம்னு அர்த்தம் பண்ணிருக்கான் இல்லையா. அது ஒரு சொல்லி கொடுத்தாரு வச்சுக்கிட்டான் அவ்வளவுதான். அதுலயும் பரிசுத்தன ஒரு அலைமுடிய வேலை போட்டுக்கிட்டான் பரிசுத்த வேதாகமம்னு சொல்லிட்டு. இந்த பைபிள் என்பதற்கு வேதாகமம்னு அர்த்தம் கிடையாது இல்லையா. அவங்க வச்சுக்கிட்டோம் எவ்வளவுதான், இவங்களா வச்சுட்டாங்க. அதனால உண்மையிலேயே வேதமும் ஆகமும் நமக்கு தான் சொந்தம். ஆகவே நம்முடைய வேதம் நம்முடைய ஆகமம் எதுனா சிவபெருமான் அருளிச்சேதான் வேதமும் ஆகமும். அது நாம தான் வேதக்காரங்கன்னு சொல்றோம். இது மாதிரி பல சொற்கள் வந்து அந்த கிறிஸ்தவ மத தாக்கம் வெளிநாட்டு மதங்களுடைய தாக்கத்தினால நாம எங்க நிக்கிறோங்க. அதே போல கர்த்தர் என்ற சொல் கர்த்தர் என்ற சொல் நமக்கே உரியது. சிவாகமத்தில் சிவபெருமானுக்கு சொன்ன பேர் தான் கர்த்தர். உங்களுக்கு கர்த்தர்னா அந்த எதுக்காக சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து ஆர்வன் அவர் வந்து அதை மொழிபெயர்த்தார். மொழிபெயர்த்தும் பொழுது இந்த சொற்களை பயன்படுத்தினார் இல்லையா. எல்லாம் நமக்குள்ள சொற்கள், அருமையான சொற்கள். அவை இதெல்லாம் விட்டு அவை ஜபம் ரொம்ப, அது ஜபம், அது அடிக்கடி தானே சொல்லுவோம். ஜபம், ஜபம்ங்கிற சொல் நமக்கே உரிய சொல். பஞ்சாக்கர மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க வேண்டும், அதுதான் ஜபம். ஆனா அப்படி இல்லை, ஜபம்னா நம்ம குழந்தைகள்லாம் அங்க கிறிஸ்தவ படிகளில் சேர்க்கறதுனால அது பரமனைகளை பிதாவே அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுதான் ஜபம் நினைச்சுக்கிடுது. இதுக்காக எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம ஏன் அந்த குழந்தைகள் சரியான வழியை பின்பற்றவில்லை என்றால், நாம் அவர்களுக்கு சரியான வழியை சொல்லிக் கொடுக்கவில்லை. தப்பு நம்மகிட்ட தான் இருக்கு இல்லையா. பள்ளிக்கூடத்தை கொண்டு சேருங்க வேண்டாம்னு சொல்லல, ஆனால் நம்முடைய சமயத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இப்ப நான் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் தான் படித்தேன், என்ன மட்டும் ஏன் தாக்க முடியலது? நான் படித்தது முழுக்க முழுக்க கிறிஸ்டியன் பள்ளிக்கூடம் தான். அப்போ என்னன்னு கேட்டா, நம்மளை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டான். ஏன்னா அதனாலதான் தெரியும் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். எப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் மெதுவாக அந்த அவருடைய கொள்கைகளை ஏற்றுவார்கள் என்பதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆகையால் நம்ம குழந்தைகளுக்கு நம்முடைய நாயன்மார்களுடைய அருமையான வரலாறையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சொல்லிக் கொடுக்கல, அதனால வந்து நானே நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உடனே அதை நினைக்கிறது இல்லையா. நம்மளிடத்துல மூணு நாயன்மார்கள் நல்ல மெய்ப்பன் நம்ம கிட்ட இருக்காங்க இல்லையா. அவங்கள நினைக்கிறோமா, மூணு நாயன்மார்கள் நல்ல மெய்ப்பர்கள், அந்த மெய்ப்பர்களை நம்ம நினைக்கிறது இல்லை. நான் சொல்றது வேடிக்கையா, இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அதனால இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு சிவபெருமானிடத்திலே நாம் செலுத்துவதுதான் அன்பு, அதெல்லாம் ஞாபகம். ஆனா உலக நிலையில என்னன்னு கேட்டா அன்புனா என்னன்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவியிடத்தை செலுத்துவது அன்பு, சரி, மனைவி கணவனை செலுத்துவது அதுவும் அன்புதான், அப்பா மகனிடத்தை செலுத்துவது அன்பு, மகன் அப்பாவிடத்தை செலுத்துவது அன்புதான் இல்லையா. ரெண்டு வேற இல்லை, இவன் செலுத்துவது வேற, அது செலுத்துவது வேற இல்ல. அது ஏன்னு கேட்டா, அன்பு என்பது எப்பொழுதும் பிரதிபலனை எதிர்பார்க்கும், அதான் முக்கியம். அன்பு வந்து பிரதிபலனை எதிர்பார்க்கும் இல்லையா. நாம பெத்த பிள்ளைதான், வேலைக்கு போய் சம்பாதி பண்ணிருச்சு, அப்புறம் என்ன சொல்றோம், நம்ம எதிர்பார்த்த அன்பை எதிர்பார்க்கிற அன்பை எதிர்பார்க்கிறவன் இருந்து கல்யாணம் பண்ண பிறகோ வேலைக்கு போன பிறகோ, அப்ப நீ அங்கலாய்க்கிற, இவனை சொத்தை விற்று படிக்க வச்சனே, இப்படி இருக்கானே, ஒரு வீடகத்திலே இவனை படிக்க வச்சேன் இல்லையா, இன்னைக்கு அதை கவனிக்கலையே அப்படின்னு நினைக்க பாத்தீங்களா, ஏங்குது பாத்தீங்களா. அப்ப என்னதுன்னா, அந்த குழந்தைய அன்பா தான் வளர்த்தோம், ஆனா அந்த வயசு காலத்துல என்ன பண்றீங்க, அந்த குழந்தை நம்மளுக்கு அன்பு செலுத்துகிறதா மறுபடியும் வெறிவை பண்றீங்க. ஆனா சிவபெருமான் அப்படி அல்ல, அதனாலதான் சொன்னார் அவர், நாம் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்ப்பது அன்பு, ஆனால் அவர் செலுத்துவது அன்பு அல்ல, அது அருள் என்று பெயர். ஆனா அன்பு என்பது சொன்னார்கள் அருமையாக, அன்பு என்பது இல்லறது கட்டாயமா வேணும். திருவள்ளுவர் ரொம்ப அருமையா சொல்லிட்ட, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ரொம்ப அருமையா சொல்ற இல்வாழ்க்கை, இப்ப நிறைய பேருக்கு இது இல்வாழ்க்கை ஆயிப்போச்சு இல்லையா. அந்த இல்வாழ்க்கையில் அவர் என்ன சொன்னார், அந்த குரல் அருமையான குரல், அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத இந்த அந்த குரல் என்ன ஆயிப்போச்சு தெரியுமா, இப்ப உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கல்யாண பத்திரிகையில போடுற குரல் ஆயிப்போச்சு. இப்போ நாம கல்யாணவர்களா இருந்தா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு அப்படி போடுறோம், வைணவர்களா இருந்தா அவங்க ஒரு பாட்டு வச்சிருக்காங்க, மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்று ஆண்டாளுடைய பாசனம் அதை போடுறாங்க இல்லையா. வைணவர்களா இருந்தா அவன் கிறிஸ்தவனா இருந்தா என்ன பண்றான், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு போடுறான், கல்யாண பத்திரிகை போடுறான், எல்லாரும் போடுறாங்களே பாக்குறீங்க. ஆனா எதிரையுமே இல்லாம ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் தான் என்ன பண்றான், இந்த கோலை வச்சுக்கிட்டான். இப்ப அன்பு மரணம் உடைத்தாயின், எந்த கடவுளுமே நம்பிக்கை இல்ல, அவனுக்கு வச்ச குரல் தான் இப்ப அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயணம் அது அப்படின்னு ஆயிப்போச்சு. இன்னைக்கு உலகியல் அப்படி ஆயிப்போச்சு. அந்த குரல் நல்லா கவனிங்க, ரொம்ப அருமையாக எப்படி சொல்ல பாருங்க, இல்வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இந்த சைவம் ஒன்றுதான் இல்வாழ்க்கையை துறந்து ஞானத்திற்கு வர வேணும்னு சொல்லல. இந்த சமணர்களையும் பௌத்தர்களையும் ஞான சம்பந்தம் ஏசார் மாறி மாறி கண்டிக்கிறார். நமக்கு வருது தேவாரம் நம்ம படிக்கலாம், ஆனா மற்றவன் என்ன கேட்கறான் கேள்வி, என்ன இருந்தாலும் ஞான சம்பந்தம் இருக்கு, இப்படி ஒரு சமண காழ்ப்பு கூடாது சார் அப்படிங்களா, ஆராய்ச்சி நோக்கில பாக்கிறான் இல்லையா. அதனால என்ன, கொள்கை அளவிலே ஏன் ஞான சம்பந்த பெருமான் சொன்னார், நல்ல ஞாபகத்தை சொன்ன, ஏன்னா அவன் சொன்னான், கல்யாணம் பண்ணி மனைவியோட வாழ்க்கை நடத்தினாலே முத்தி கிடையாதுன்ட்டான். இல்லையா? ஆகையினாலதான் கண்டிக்க வேண்டிய அவசியம் வந்தது இல்லையா? அவன் அளவில் நின்று கொண்டால் பிரச்சனை இல்லை. அதனால அதை கண்டிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு பாட்டிலையும் ஞானசம்பந்தர் ஒரு பதியத்தில் ஒரு பாட்டை அதுக்குன்னே ரிசர்வ் பண்ணிடுறார் இல்லையா? அதனால தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்முடைய இது அப்படி இல்லை. மண்ணில் நல்ல வண்ணமும் வாழலாம், அதாவது சைவ ஒழுக்கத்திலே நின்று சிவபெருமானை வழிபட்டு வந்தால் மண்ணில் நல்ல வண்ணமும் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. அது வீடு பேட்டை அடைவதற்கும் இது தடை இல்லை. இந்த உலகத்திலையும் நீ நல்லா ஏசி ரூம்ல தான் படுக்கணுமா, அப்பதான் தூக்கம் வருதா, படுத்துக்கோ, இன்னும் தப்பு இல்லை. உடலை வருத்தாத இல்லையா? எனக்கு உடலை வருத்துறது தவம் இல்ல. நம்ம தவம் என்னன்னு கேட்டீங்கன்னா உடலை வருத்துவது தவம் அல்ல, அதான் ஞாபகம். ஆனா அவன் என்ன சொன்னா, உடலை வருத்தணும்னா ரொம்ப அருமையா சொல்லுவாரு, பாயிடுக்கி தலை பறித்து நின்றுண்ணும் அப்படின்ப. அவை சமணர் அப்படி சொன்னாங்க, இந்த மயிரை பறிக்கிறது கூட சேவ் பண்ணாதான், ஒவ்வொரு மயிரா புடுங்கண்ணா, அப்படிதான் புடுங்கணுமா, கத்தியை வச்சு சேவ் பண்ணக்கூடாதான். மதங்கள் எவ்வளவு மதங்கள் பாருங்க, சீக்கிய மதம் ஒரு மதம் இருக்கு, அவன் என்ன சொன்னா தெரியுமா, நீ பிறந்ததுல இருந்து சார வரை கத்திய போட்டாத மயிரை எடுத்துடாதான். அவன் அவன் அவ அப்படி ஒரு மதம், சீக்கிய மதம். அவன் அப்படி சொல்லிச்சு. சமண மதம் என்ன சொல்லிச்சு, ஒவ்வொரு மயிரா புடுங்கன்னு சொல்லிச்சு இல்லையா? அப்படிதான் மொட்டை போடணும், கத்தியை வச்சு போடக்கூடாது. அதான் ரொம்ப அருமையா சொல்வார், ரொம்ப அருமையா, மயிர் பறி தலை பறித்து நின்றுண்ணும் அவம் ஒன்றும் நெறிவள் வீழ்வான் வீழாமே அருளும் என சிவம் ஒன்றும் திலகவதியார் வரவ பவம் ஒன்றும் இணைதீர்ப்பார் பற்றுவார் சேக்கலா, ரொம்ப அருமையா சொன்னார். ஆகையினாலதான் சமணர்களை நாம் கொள்கை அளவிலே கண்டிக்கிறோம். இல் வாழ்க்கை என்பது முத்திக்கு தடை இல்லை. கல்யாணம் செய்து கொண்டு மனைவியோடு வாழ்வதும் குழந்தைகளை பெறுவதும் ஞானத்தை பெறுவதற்கு தடை இல்லை. அடிச்சு பேசிட்டாங்க ஞானிய. துறவு இல்லறம் என்பது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா சொல்றாங்க, அது உடைய ஊழியனையின்படி நடக்கும் அவ்வளவுதான். சரி, அதுக்காக நான் செலக்ட் பண்ணிக்கலாமா, அதுவும் தலைவர் கிடையாது இல்லையா? உனக்கு துறவு வாழ்க்கை விதிக்கப்பட்டா துறவு, இல்லறம்னா இல்லறம், அவ்வளவுதான். ஆனா என்ன சொன்னாரு, ரொம்ப அருமையாக, நீ அந்த ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள. இல்லறம் நல்லதா துறவரம் நல்லதான் திருவள்ளுவர் கேட்டா அருமையா சொன்னாரு, ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னார், இல்லறம் நல்லதா துறவரம் நல்லதா. என்ன சுவாமி, எத்தனையோ கேள்வி பதில் சொல்லிருக்கீங்களே திருவள்ளுவர் நாயனாரே, இதுக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டா அருமையா அவர் சொல்றார், திருவள்ளுவர் நாயனார் சொல்றார், அறநிலப்பட்டதே இல்வாழ்க்கை, அகுதும் பிறன்பளிப்பது இல்லாயில் நன்று. அருமையா சால்வ் பண்ணிட்டார். இல்லறம் ஒரு சிறந்த அறம், ஆனால் துறவரம் என்பது பிறன் பழிக்கப்படாமல் இருந்தால் நல்லது. நீ வாழ் எடுத்துக்கொள்கின்ற துறவரம் பிறரால் பழிக்கப்படாமல் இருக்க வேண்டும் இல்லையா? ஏன்னு கேட்டா அங்கதான் ஒரு கணக்கு வருது. இல்லறத்துல நான் ஒழுக்கமாக இருக்கிறேன் என்று என் மனைவி மட்டும் நம்பினா போதும், ஆனா துறவிக்கு ஊர்க்காரன் நம்பணும். இதான் வித்தியாசம், சுருக்கமா சொல்ல போறா. நான் ஒழுக்கமாக இருக்கிறேன் என்பது என் மனைவி மட்டும் நம்பினா போதும், வேற யாரும் நம்பி எனக்கு இல்லறையில் இணைஞ்ச வராது. ஆனா துறவின்னு அப்படி கிடையாது. துறவிக்கு ஒரு கடமை இருக்கு, எக்ஸ்ட்ரா கடமை, அது பிறன் படிப்பது இல்லாயில் நன்று. ஊராளாலே பழிக்கப்படாத ஒரு ஒழுக்கத்தை உடைய துறவரத்தை நீ மேற்கொள்ளாமல் இருந்தால் அதுவும் நன்று, அதுவும் தீவின்னு சொல்லல. இல்லறத்துக்கு சொன்னார் ஒரு சிறப்பு, திருவள்ளுவர் சொன்னார் ரொம்ப அருமையாக, அதான் கொள்கை தான் விளக்கம் சொன்ன, அன்பும் அறனும் உடைத்தாயின் பண்பும் பயனும் அப்படின்னா எப்படி வச்சுக்கணும்னா, அதுக்கு பேர் தமிழ்ல வந்து நிரல் நிறைன்னு பேர், நிரல் நிறை. அன்பு பண்பாகவும் அறம் பயனாகவும் கவனிக்கணும். அதாவது எதற்காக கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டால் திருவள்ளுவர் என்ன சொல்றார், நம்முடைய நீதிநூல் என்ன சொல்கிறது என்றால், நீ அறங்களை ஓம்புவதற்காக கல்யாணம் பண்ணிக்கணும். பெரியவர்கள் எதெல்லாம் அறம் என்று சொல்லியிருக்கிறார்களோ அந்த அறத்தை, சில அறத்தை மனைவியோடு இருந்தால் தான் ஓம்ப முடியும் இல்லையா? நான் ஒரு தகுதியுடைய நபர் இருக்கார், அவருக்கு நான் ஏதாவது உபச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், கல்யாணம் பண்ணல, அவர் ரொம்ப பெரியவர், அவர் நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், ஹோட்டலுக்கு தானே கூட்டு போனோம், மனைவி இருந்தா வீட்டுக்கு கூட்டு வரலாம் இல்லையா? இதெல்லாம் ஹோட்டல்ல போய் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிட வேண்டியதா, அப்படியே வழி கிடையாது. ஆகையால என்ன தெரியுதுனா, அந்த அறத்தை சிறப்பாக ஓம்புவதற்கு ஒரு மனையாள் வேண்டும். தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு சைவம் என்ன அருமையா வருது. ஆகவே சொன்னார், அந்த இல்லறத்திற்கு அன்பு என்பது பண்பாக இருக்க வேண்டும், அறம் என்பது பயனாக இருக்க வேண்டும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னார். அப்ப என்ன தெரியுதுன்னா அங்க இன்னொரு காஷன் கொடுக்காரு திருவள்ளுவர். என்ன காஷன் கேட்டா, இல்லறத்துல அறிவை அப்ளை பண்ணாத. இல்லறம் சிறப்பான அமைய வேண்டும் என்று சொன்னால், இல்லறம் நல்லறமாக இருக்க வேண்டும் சொன்னால், இல்லறத்தில் அறிவை போய் அப்ளை பண்ணிடுறாரு. அன்புதான் அங்க இருக்கணும் இல்லையா. நேத்து வரைக்கும் ஒழுங்காதான் பேசிக்கிட்டு இருந்தா, காலையில் இவங்க அம்மா வந்துட்டு போன பிறகுதான் ஒரு மாதிரியா பேசுறான். அப்படிலாம் எல்லாச்சு அங்கதான் அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அதெல்லாம் வருது இவர் இல்லத்திலையும் பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லறத்துல குழந்தைகள் இடத்திலையும் மனைவி இடத்திலையும் அறிவு அப்ளை பண்ணிடக்கூடாது இல்லையா. அங்க அன்பே தான் பிரதானமா இருக்கணும். அதான் சொன்னாரு அன்பும் அறனும். எவ்வளவு அறிவை பத்தி எவ்வளவு பேசினார் திருவள்ளுவர், அறிவுடைமை அது இன்னும் சொன்னார் அறிவை பத்தி. இல்லறத்துல வரும்போது அறிவு இருந்தா இல்ல நல்லா இருக்கும் பாத்தீங்களா, அதான் ரொம்ப கவனமா பேசுவார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயன்மை. ஆகவே இல்வாழ்க்கையிலே அன்பு என்பது பண்பாகவும் அறிவு என்பது பயனாகவும் இருக்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சி வி ராமன் ஒருத்தர் இருந்தார், பெரிய புகழ்பெற்ற விஞ்ஞானி, இந்தியாவில் நோபல் பிரைஸ் வாங்கினவர் அவர் தான் முதல்ல. அப்படி கூட சி வி ராமன், டாக்டர் சர் சி வி ராமன் ஒரு பெரிய விஞ்ஞானி இருந்தார். அவருடைய மனைவிக்கு எழுத படிக்க தெரியாது. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவர் பெரிய சயின்டிஸ்ட், அவர் மனைவி இல்லிட்ரேட்டு. அவர் உலக பெற்ற சயின்டிஸ்ட் எல்லாம் கேள்வி கேட்கிற பேருக்குலாம் அருமையா சொல்வார், ராமன்ஸ் எஃபெக்ட் சொல்லி அவர் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய தியரி, சயின்ஸ்ல ஒரு பெரிய முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. வானம் ஏன் நீல நிறமாக இருக்கிறது? அவருக்கு ஒரு முறை இன்டர்வியூ பண்ணாங்க, நீங்கள் மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறீர்கள், ஆனா உங்களுடைய மனைவி இல்லிட்ரேட்டா இருக்கிறாங்களே, எப்படி உங்களால குடும்பம் நடத்த முடிஞ்சது அப்படின்னு கேட்டான். அப்ப சொன்னார், அதனாலதான் முடிஞ்சதுன்னு. அவள் என்ன மாதிரியா அறிவாளியா இருந்தா எல்லாரும் நல்லா இருந்திருக்காது. ரெண்டு பேரும் காரண காரியமாக சிந்திச்சுட்டு இருப்போம் அப்படின்னார். எதுக்காக சொல்ல வரேன்னா, இது ஒரு காஷன். ஆகவே திருவள்ளுவர் ரொம்ப அருமையா சொன்னார், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஆகவே இல்வாழ்க்கையிலே அன்பை அடிப்படையாக கொண்டு அந்த பண்பு என்ன என்று கேட்டால், அறங்களை ஓம்புவதுதான் அதனுடைய பண்பு என்று மிக அருமையாக சொன்னார். இந்த இல்லறம் துறவரம் இதுக்கெல்லாம் வந்து பெரியவர்கள் வந்து நம்முடைய பெரியவர்கள் மாதிரி வரையறை எங்கேயுமே பண்ணல. ஆகினால்தான் சைவம் வந்து எந்த கொள்கையை எடுத்தாலும் சரிதான், சைவத்தினுடைய கடவுட்கொள்கை எடுத்தாலும் சரிதான், இந்த உலகத்தை பற்றிய கொள்கை என்றாலும் சரிதான், இல்லறம் எப்படி நடத்த வேண்டும் என்ற கொள்கையானாலும் சரிதான், இல்லறம் சிறந்து விளங்குவதற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கொள்கையானாலும் சரிதான், எல்லாமே தெளிவாக சொன்னது நம்ம சைவ நூல்கள் ஒன்றுதான். மிச்சதெல்லாம் அப்படி இல்லை, இதெல்லாம் ஒரு இடத்துல எல்லாம் சொல்லியிருக்கலாம், எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆகையினால ரொம்ப முக்கியம், சைவம் தான் ஒரு வாழ்வியல் நெறி, அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா சைவம் வந்து வாழ்வுக்கு புறம்பானதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம பேர், அப்படி இல்லை. அதுல எந்த அளவுக்கு நீங்கள் அதை மேற்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு வழி இருக்கு. அதுக்காக ஒன்று முடியலன்னா விட்டுலாம், அதனால தப்பு இல்லை. ஆனா கொள்கை அளவிலே நாம் சிவபெருமானத்திலே வேண்டிக் கொண்டு வந்தால் நிச்சயமாக அதற்குரிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது அவருடைய கடமை. நான் உண்மையிலேயே சிவபெருமானை வழிபட்டு வந்தால் நாம் கேட்கக்கூடிய உண்மையான வேண்டுகோளுக்கு அவர் செவி சாய்ப்பார். இந்த வேண்டத்தக்கது அறிவோய் நீ கட்டாயம் தெரியும். ஏன்னு கேட்டா, கடவுளிடத்துல போய் எனக்கு என்ன வேணும்னு கேட்டுதான் அவருக்கு தெரியணுமா இல்லையா? உனக்கு என்ன வேணும்னு தெரியலாம், அவர் எப்படி கடவுளாவார்? நீ கேட்ட பிறகுதான் தெரியுதுன்னா அவர் கடவுளா? கேள்வி அடிப்படையில கேள்வி வந்தது, நீ கேட்ட பிறகுதான் உன் குறை என்னன்னு தெரியும்னா அவர் எப்படி கடவுளாவார்? அதே சொன்னார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ அப்படின்னு இரு, அது உயர்ந்த நிலை. அப்படி இல்லையா, கேட்டாலும் தப்பு இல்ல, வேண்ட முழுதும் தருவோய் நீ. சரி, இந்த உண்மையை உணராம கேட்டு தொலைச்சிட்டியா பரவாயில்லை, அதனால ஒண்ணு இல்ல, அப்படி கேட்டாலும் தருவார், கேட்காம இருந்தாலும் அது உயர்வு ரொம்ப சிறப்பு. ஆகவே அப்படியெல்லாம் ரெண்டு பக்கமும் சொல்லியிருக்கான். அது மாணிக்கவாசகர் ஒரே பாட்டில் ரெண்டையும் வச்சார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய் இல்லையா, நீதான் என்னை ஆட்கொள்ள வந்தாய். என்ன கேட்டா, கடவுளை நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இறைவனை நீ கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு கேள்வி. இறைவனை நாம கண்டுபிடிக்கிறோமா, இறைவன் நம்மளை கண்டுபிடிக்கிறாரா அப்படின்னு கேட்டா, அது அப்புறம் அருமையா சொல்லிட்டார், என்னை ஏதும் அறிந்திலன் பெறான் தன்னை நானும் பிரான் என்றறிந்திலேன், என்னை தன் அடியான் என்றறிதலோ, என்னை தன் அடியான் என்றறிதலும் தன்னை நானோ பிரான் என்றறிந்தேனே. நீ என்னை அடியவன் என்று கண்ட பிறகுதான் உன்னை தலைவன் என்று நான் அறிந்தேன். இல்லையா? இப்ப அவர் தான் முதல்ல கண்டுபிடிக்கணும், ரெகனைஸ் பண்ண வேண்டியது அவர் தான். என்னை உன்னுடைய அடிமை என்று உணர்ந்த பிறகு உன்னை பிரான் என்று நான் உணர்ந்தேன் தான் உட்க. அதனால் நாம செய்ய வேண்டியது அவர் விதித்த அறங்களை செய்து கொண்டே இருக்கணும், அவ்வளவுதான் நம்ம கடமை. சிவபெருமான் எதெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அந்த சிவ புண்ணியமானாலும் சரி உலக புண்ணியமானாலும் சரி அதை செய்து கொண்டே வந்தால் நமக்கு அந்த பயன்களை கூட்டுவிக்க வேண்டியது அவருடைய கடமை. ஆகவேதான் சைவம் சொல்லும் கூட்டுவிப்பது சிவபெருமான் சொல்லும். வினைகளையும் கூட்டுவிக்கிறார், எல்லாமே அவர் தான் கூட்டுவிக்கிறார். அவருடைய அந்த கூட்டுவித்தல் தன்மை இல்லாமல் எதுவுமே நமக்கு வந்து சேராது. அது உலக இன்பங்களானாலும் சரி முத்தி இன்பமானாலும் சரி என்று தெளிவாக வரையறுத்து விட்டார்கள். ஆகவேதான் மிக அருமையாக மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இந்த அருமையான உன்னதமான தத்துவம் இன்னைக்கு மேல் நாட்டில எல்லாம் ரொம்ப வர்றாங்க. இன்னைக்கு இந்தியாவில இருந்து சைவ பழக்க வளம் குண்டி போனா கூட இன்னைக்கு மேல் நாட்டில் அமெரிக்கா போன நகரங்களிலே இன்னைக்கெல்லாம் சிவாச்சாரியார்கள்லாம் பிளேன்ல பறக்கிறாங்க. ரொம்ப கிராக்கி ஆயிப்போச்சு அவங்களுக்கு. வெளிநாட்டில நிறைய சிவன் கோயில் கட்டுறாங்க, அங்க கும்பாபிஷேகம் பிரதிஷ்டம் பண்றதுக்கு ஆள் கிடைக்கல. அதுக்காண்டி இங்க உள்ள சிவாச்சாரியார்கள் பிளைட்ல பறக்கிறாங்க. நிறைய சிவாச்சாரியர் ஃபாரின் போறாங்க. ஆக நிறைய ஆலயங்கள் இங்க கட்டப்படுகின்றன பாக்குறோம். அது போல அமெரிக்காவில இதுவரை 3,00,000 பேர் சைவர்களாக மாறி இருக்கிறார்கள். 3,00,000 பேர் என்று ஒரு கணக்கு சொல்லு. சைவைட் ஹிந்துவிசம் என்று வரக்கூடிய பத்திரிகையில ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தேன். அமெரிக்காவில இதுவரைக்கும் அது அமெரிக்கர்களாக பிறந்தவங்க எங்கிருந்து போய் செட்டில் ஆனவங்க நான் சொல்லல, அமெரிக்கர்களாகவே பிறந்தவர்கள் 3,00,000 பேர் இன்றைக்கு சைவ சமயத்தை சிவபெருமானே முனிவர் கடவுள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் அறிக்கை சொல்லுது. இதெல்லாம் பார்த்தா என்ன தெரியுதுன்னா அது ஒன்றும் வீண் இல்லைன்னு தெரியுது. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அது நிச்சயமா அவர் கொண்டுடுவார், அவர் பார்த்துக்கிடுவார். ஆகவே அவர் வகுத்த வழியிலே நான் நடந்தால் அதுவே போதும். அதான் நம்ம எதிர்பார்க்கிறேன். அதனால சொன்னார் நம்மகிட்ட ரொம்ப ஒன்றும் அதிகமாக எதிர்பார்க்கல இல்லையா, பூ நீரும் எதிர்பார்க்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. இதை நீ செஞ்சா போதும் தம்பி, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், மதுரை நான் பார்த்துக்கிறேங்கிறார். அதனால அப்படி ஒரு எளிமையான ஒரு இறைவன் அடியார்க்கு எளியன் லெட்டர் போட்டிருக்காரு சிவபெருமான். அப்படி லெட்டர் எங்கேயாவது பார்க்க முடியும் உலக வரலாற்றில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? நீங்க நாம இருந்தா என்ன சொல்லுவான், நம்ம பெருமையை தான் சொல்லுவான். ஐ ஆம் எ கெசட் ஆபீசர் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு நான் யாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணா என்னுடைய பெருமையில எது கூண்ட பெருமையா அதுதான் முதல்ல நான் சொல்லுவேன், அப்படிதானே? ஆனா சிவபெருமான் சொல்றார் தன்னை அடியார்க்கு எளியன், அது ரொம்ப எளிமையானவன். ஆகவே அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொட்டங்குடியார்க்கு எளிய கைச்சீட்டு அப்படின்னு எழுதினார் லெட்டர் இல்லையா. அதெல்லாம் வந்து அவருடைய சிறந்த ஒரு தன்மை, எவ்வளவு எளிமை, அவ்வளவு பெருங்கருணையை உடையவராக இருந்தா கூட அவருடைய கருணைக்கு கரையே இல்லை. ரெண்டு பேருக்கு கரை இல்லைன்னாங்க, நம்முடைய பிறவிக்கு கரை தெரியல, அவருக்கு கருணைக்கு கரை தெரியல இல்லையா. கரையிலா கருணைமா கடலை அப்படின்னா, ஆனா நமக்கு எப்படின்னா பெருங்கடல், பிறவி பெருங்கடல். நீந்தணும்னு சொன்னா கரை எங்க இருக்குன்னே தெரியல, எத்தனை பிறவி நீந்தணும்னே தெரியல. ஆகவே ரொம்ப அருமையா எழுதினார், காரணகாரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பெருங்கடல் என்றார் பரிமையாளர். ரொம்ப அருமையா எழுதினார். ஆகவே நம்முடைய பிறவிக்கு கரை தெரியல, அதனாலதான் ஞானிகள் எல்லாம் அழுகிறாங்க. அவங்களாம் இறப்புக்கு அஞ்சவில்லை, ஞாபகம், எந்த ஞானியாவது இறப்புக்கு அஞ்சினாங்களா? பிறப்புக்கு தான் அஞ்சினாங்க, இறப்புக்கு அஞ்சவில்லை இல்லையா. அது மிக அருமையாக அது அருணகிரிநாதர் மாதிரி சொல்ல முடியாது. ஏழி கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரோ, என்ன அருமையா, ஏழி கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரோ என்று கழுகு நரி எல்லாரும் அதை படைச்சு படைச்சு அசந்து போயிட்டானா பிரம்மா நினைப்பாராம். எத்தனை தடவைதான் படைச்சு படைச்சு அனுப்புறது, தீ நினைக்குமா எத்தனை தடவைதான் சுடுறது, மறுபடியும் பறக்கிறான் மறுபடியும் வந்துடுறான் அப்படிலாம். கழுகு காக்கா நினைக்குமா எத்தனை தடவை புத்தி சாப்பிட நினைக்குமா. கழுகோடு நரியும் எரி புவி மரளே கமலனு மிகவும் அயர்வானார், என்ன அயர்வானார், பிரம்மா படைச்சு படைச்சு டயர்ட் ஆயிட்டாராம். யமன் நம்ம உயிரை கொண்டு போய் கொண்டு போய் நினைக்கிறான், எத்தனை தடவைதான் கொண்டு போறது, மறுபடியும் வந்து பறந்துடுறான், மறுபடியும் கொண்டு போறது வர வேண்டியிருக்கு, அது என்ன அப்படின்னு அமைக்கிறார் பாருங்க.
கழிவோடு நரியும் எரி புவி மரளி கமலனு மிகவும் மயர்வானார்.
அருமையா பாடுறான், திருப்பூர்லாம் அருமையா சொல்லி தர்றாங்க அம்மா இல்லையா, எங்க ஊர்ல சொல்லி தர்றாங்க, உங்க ஊர்ல சொல்லி தந்து எல்லாரும் படிச்சிட்டீங்க, இப்ப எங்க ஊர்ல திருப்பூர் கிளாஸ் நடத்துறாங்க. அருமையா குழந்தைகள் பரவாயில்ல, நாங்க எதிர்பார்த்த விட அதிகமாக வர்றாங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு, எங்களை மகிழ்ச்சியா இருக்கு. அதனால நல்ல பயனை தருகிறது என்று சொல்லி நல்ல சேவை, சிவபெருமானுடைய சேவை எல்லாரும் செய்தால் அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்று கூறிக்கொண்டு, எனவோ எதிர்பாராத விதமாக உங்களை எல்லாம் சந்திப்பது, என்ன பேசுறது நமக்கு எனக்கு தெரியல. அவர் ரொம்ப சூக்கம் ஐந்தொழி தூள் ஐந்தொழி எல்லாம் பற்றி சொல்லுங்க என்ன, அதெல்லாம் ஸ்காலர்ஸுக்கு பெரிய அறிவாளிகளுக்கு விருந்தாக இருக்கலாம், அதெல்லாம் தெளிவாக நமக்கு அதான் ரெண்டு வச்சாங்க. அதாவது இறைவனை அறிவுபூர்வமாக அணுகுவதுங்கிறது ஒண்ணு, அன்புபூர்வமாக அணுகுவது என்பது ஒண்ணு. அன்புபூர்வமாக அணுகுவது தோத்திரங்கள் அவ்வளவுதான், அறிவுபூர்வமாக அணுவது சாத்திரங்கள், அப்படியே விளக்கம் சொல்லலாம் இல்லையா. ஆகவே உணர்வு ரொம்ப முக்கியம். அறிவு நீ கூட கேட்டாங்க, வகுப்புல ஒருத்தர் கேட்டார், அறிவுன்னா என்ன உணர்வுனா என்ன இல்லையா. இறைவனை வந்து அறிவினால் அறிய முடியாது, உணர்வினாலே மட்டும் அறியலாம் இல்லையா. அப்ப என்னன்னா சின்ன புரிய முடியும், ஈஸியா ஒரு விளக்கம் இருக்கு என்னன்னு கேட்டா, கரண்ட்ல கை வச்சா ஷாக் அடிக்கும்னு தெரியும், அது அறிவு, வச்சு பார்த்தா அது உணர்வு, இவ்வளவுதான் வித்தியாசம். நெருப்பு சுடும்னு தெரியுது அது அறிவு, தொட்டாச்சுன்னா அது உணர்வு, அவ்வளவுதான் அறிவுக்கும் உணர்வுக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம். ஆகவே அறிவு என்கின்ற வயல்ல நீரை பாய்ச்சான அருமையா குமரூர் சாமி சொன்னார், உயிர் ஆளவாளத்து உணர்வு நீர் பாய்ச்சி வளர்ப்பார்க்கு ஒளிபூத்து அழிவழுத்த மலர் கற்பகமே. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தன், உயிர் ஆளவாளம், ஆளவாளம்னா வயல், உயிராகிய வயல்ல அறிவாகிய நீரை பாய்ச்சாத கௌரவ சாமி சொன்னார், உயிராகிய வயல்ல உணர்வாகிய நீரை பாய்ச்சு. என்ன அருமையான, ரொம்ப அருமையான பாடல். உயிர் ஆளவாளத்து உணர்வு நீர் பாய்ச்சி வளர்ப்பார்க்கு ஒளிபூத்து அடிபழுத்த மலர் கற்பகமே. எழுதா சொல் மலரை ததும்பு வசுங்குதலை சோலை கிளியே, உயிர் துணையாம் தோன்றா துணைக்கு ஓர் துணையாய், துவாரசாந்த பெருவெளியில் துரியம் கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலே முத்தம் தருகவே, முக்கச்சுடற்கு விருந்திடும் முளையாய் முத்தம் தருகவே. அருணையின் ரொம்ப அருமையாக குரல் சுவாமிகள் மீனாட்சி அம்மை பிழைத்தமிழ் அப்படி சொல்ல, உயிராகிய வயல்ல அறிவாகிய நீரை பாய்ச்சிராத உணர்வாகிய நீரை பாய்ச்சு அப்படின்னர் இல்லையா. அப்படி வளர்த்தாதான் அவள் அவளுடைய கிருபை கிடைக்குமா, மீனாட்சியுடைய கிருபை. ஆகவே அந்த மீனாட்சிக்கு ரெப்ரஸன்டேட்டிவா ஞான பூங்கோதை வந்திருக்கிறாங்க, அருமையா இல்லையா. இல்ல அவங்கதான் பேர், அருமையான பெயர் ஞான பூங்கோதை, காலத்தியப்பன் காலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய பெயர் ஞான பூங்கோதை. நக்கீரருடைய உபாசனா மூர்த்தினே வச்சுக்கலாம் இல்லையா, திருப்பேர் மதுரையிலிருந்து வந்திருக்காங்க, மீனாட்சி தானே வச்சுக்கணும். ஆகவே அவருடைய ஞானத்தை வாரி வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள், அவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த விக்ரமசிங்க அன்பர்களுக்கு ஒரு அருமையான